அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
வேத ஆராய்ச்சி அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் புதிய கிருபைகள் இந்த காலை வேளையிலே உங்களை நிரப்புவதாக.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் எஸ்றா 6 அதிகாரம் 15 வசனம் முதல் 8 அதிகாரம் 35 வசனம் வரை சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே ஆலய கட்டுமான பணியிலே வந்த இடையூறுகளை குறித்து நாம் சிந்தித்தோம். ஆனால் அவர்கள் பாபிலோனுக்கு அதை குறித்து எழுதி அனுப்பிய பொழுது பாபிலோனின் கஜானாவில் உள்ள ஸ்தஸ்திர அறைகளிலே கோரேசுவின் முதலாவது வருஷத்திலே கோரேசு ராஜா எருசலேமில் இருந்த தேவாலயத்தை குறித்து பிறப்பித்த உத்தரவின் நகல் கண்டெடுக்கப்பட்டது. அது எப்படி கட்டப்பட வேண்டும் என்றும் அதற்கு செல்லும் செலவானது ராஜாவின் அரண்மனையிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் தெரிய வந்தது. எனவே தரியு ராஜா கானானில் இருந்த தத்னாவுக்கும் சேத்தார் பொஸ்னாய்க்கும் கட்டளையிட்டு ஆலயத்தை அதன் ஸ்தானத்திலே கட்டுவதற்கு பண உதவி செய்ய வேண்டும் என்றும் பதில் அனுப்பப்பட்டது. மேலும் ஆகாயும் சகரியாவும் மக்களை உற்சாகப்படுத்த பணி தீவிரமடைந்தது. எஸ்ரா 6:15-16 வசனங்களை பாருங்கள். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6 ஆதார் என்னும் மாதம் 3 அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். இங்கே இஸ்ரவேல் புத்திரரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் என்று சொல்லும்பொழுது யார் அந்த மற்றவர்கள்? யூதா பெனியமின் தவிர மற்ற 10 உள்ள இஸ்ரவேலர்தான். சிலர் அந்த 10 தொலைந்து போனார்கள் என்று சொல்வார்கள். இல்லை, அவர்களும் யூதா பெனியமின் கோத்திரத்தாரோடு கூட திரும்ப வந்து ஆலய பிரதிஷ்டையிலே பங்கு பெற்றார்கள். இஸ்ரா 6:17 வசனம், தேவனுடைய ஆலயத்தின் பிரதிஷ்டைக்காக 100 200 ஆட்டுக்கடாக்களையும் 400 ஆட்டுக்குட்டிகளையும் இஸ்ரவேல் கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே இஸ்ரவேல் அனைத்தின் பாவ நிவாரண பலிக்காக 12 வெள்ளாட்டு கடாக்களையும் பலியிட்டே. யாருக்காக இந்த பாவ நிவாரண பலிகள் எல்லாம் செலுத்தப்பட்டன? இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் யூதா பென்யமீன் இவர்கள் மட்டுமா திரும்ப வந்தார்கள்? இல்லை, 12 கோத்திரத்து மக்களும் திரும்ப வந்தபடினாலே அங்கே 12 வெள்ளாட்டு கடாக்களும் பலியிடப்பட்டன. எனவே பிரியமானவர்களே, 10 தொலைந்து போயின என்று சிலர் சொல்கிற காரியம் உண்மை அல்ல. இஸ்ரா 6:19-22 வாசிக்கிறேன். சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் 14 பஸ்காவையும் ஆசரித்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் ஒருமனப்பட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொண்டதனால் எல்லாரும் சுத்தமாயிருந்து சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாருக்காகவும் ஆசாரியரான தங்கள் சகோதரருக்காகவும் தங்களுக்காகவும் பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடித்தார்கள். அப்படியே சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் புத்திரரும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை நாடும்படி பூலோக ஜாதிகளின் அசுத்தத்தை விட்டு அவர்கள் இண்டையிலே சேர்ந்த அனைவரும் அதை புசித்து புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 சந்தோஷத்துடனே ஆசரித்தார்கள். கர்த்தர் அவர்களை மகிழ்ச்சியாக்கி அவர்கள் கைகளை இஸ்ரவேலின் தேவன் என்னும் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலே பலப்படுத்தத்தக்கதாய் அசீரியருடைய ராஜாவின் இருதயத்தை அவர்கள் பட்சத்தில் சார்ந்திருக்க பண்ணினார். 18 நாம் பார்க்கும்பொழுது தேவனுடைய ஆராதனைக்கென்று ஆசாரியர்களை அவர்கள் வகுப்புகளின்படியே நிறுத்தினார்கள். மேலும் தேவாலய பிரதிஷ்டை நடைபெற்று 5 பின்னர் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட்டது. பஸ்காவானது கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து பேசுகிறது. பஸ்கா பண்டிகையிலே அவர்கள் அனைவரும் கூடிய பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனும் தனி நபரை சுற்றி கூடுகிறார்கள். இப்பொழுது நாம் 7-8 தொடர்ந்து சிந்திப்போம். இப்பொழுது எஸ்ரா எனும் இந்த சிறிய புத்தகத்தின் 2 முக்கியமான பிரிவிற்குள்ளே கடந்து வருகிறோம். 6 செருபாவேலின் தலைமையின் கீழே பாபிலோனில் இருந்து எருசலேமிற்கு திரும்பி வந்த சுமார் 50,000 யூதர்களை குறித்து நாம் சிந்தித்தோம். தேவன் இஸ்ரேல் ஜனங்களை கானான் தேசத்திலே ஆசீர்வதித்து வைத்திருந்த பொழுதும் அவர்கள் தேவனை விட்டு விக்கிரக வணக்கத்திற்கு திரும்பினபடினாலே அவர்களை பாபிலோனின் சிறையிருப்பிற்குள்ளே அனுப்பினார். அது மட்டுமல்ல, தேவன் மோசையின் மூலமாய் கொடுத்த நிலத்திற்கு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்ற கட்டளையை அவர்கள் கைக்கொள்ளாமல் போனபடினாலும் ஜனங்களை தேவன் அந்த தேசத்தை விட்டு வெளியே கொண்டு சென்றார். அந்த கட்டளை அத்தனை முக்கியமான ஒன்றல்ல என்று அவர்கள் எண்ணியிருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த கற்பனையை மீறினால் தேவன் நம்மை எதுவும் செய்ய மாட்டார் என்றும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் மிக தெளிவாக தேசமும் அதன் ஓய்வை அனுபவிக்கும்படியாக 70 உங்களை வெளியே கொண்டு செல்லப் போகிறேன் என்று கூறிவிட்டார். எனவே 70 தேசம் ஓய்வு பெற்ற பிறகு தன்னுடைய ஜனங்கள் திரும்பி வரும்படியாக தேவன் அனுமதி கொடுத்தார். இப்பொழுது பாபிலோனிலே சிறையிருப்பிலே இருந்த யூதர்கள் மத்தியிலே மற்றொரு எழுப்புதல் உண்டாகிறது. இப்பொழுது எஸ்ரா ஒரு கூட்டம் ஜனங்களோடு கூட எருசலேமிற்கு திரும்புகிறார். எஸ்ராவே இந்த சரித்திர புத்தகத்தை எழுதிய ஆக்கியோனாய் இருந்தாலும் இதுவரை நாம் கற்றுக்கொண்ட சரித்திரத்திலே இஸ்ராவின் பெயரை நாம் பார்க்கவில்லை. இந்த கடைசி நான்கு அதிகாரங்களிலேதான் இஸ்ராவை பார்க்கிறோம். ஏழாம் எட்டாம் அதிகாரங்களை நாம் பார்க்கும்பொழுது இஸ்ராவின் தலைமையின் கீழ் இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப வருவதை நாம் பார்க்கிறோம். ஒன்பதாம் பத்தாம் அதிகாரங்களிலே இஸ்ராவின் கீழ் நடைபெற்ற மறுமலர்ச்சியை குறித்து நாம் படிக்கிறோம். எழுப்புதலானது மறுமலர்ச்சிக்குள்ளே மக்களை வழி நடத்தியது. எப்பொழுதுமே இப்படித்தான் அது நடைபெறுகிறது. நெகேமியாவின் புத்தகத்தை படிக்கும்பொழுதும் இதை குறித்து நாம் பார்ப்போம். வேத புத்தகத்திலே காணப்படுகிற தனி மனிதர்களுள் எஸ்ரா சற்று புறக்கணிக்கப்பட்டவராகவே காணப்படுகிறார். வேத பண்டிதர்கள் அதிகமாக இவரை குறித்து பேசுகிறதில்லை. திருச்சபைகளிலே இதை குறித்து அதிகமாய் பேசப்படுகிறதில்லை. நம்மில் எத்தனை பேர் இஸ்ராவின் புத்தகத்திலிருந்து செய்திகளை கேட்டிருக்கிறோம்? இந்நாட்களிலே இஸ்ராவின் புத்தகத்தை நாம் கற்று வருகிறோம். இதற்கு முன்பு இந்த புத்தகத்தை நீங்கள் எங்கேயாவது முறையாக கற்றிருக்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். மிக எளிதாக நாம் இந்த புத்தகத்தை கடந்து சென்றுவிட வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து வருகிற அதிகாரங்களிலே இஸ்ராவை குறித்து நாம் மேலும் அதிகமாக அறிந்து கொள்வோம். பாருங்கள், இஸ்ரா ஏழாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்கள். இந்த வர்த்தமானங்களுக்கு பின்பு செராயாவின் குமாரனாயிய இஸ்ரா பெர்சியாவின் ராஜாவாகிய அர்த்தசஷ்டா அரசாளுகிற காலத்திலே பாபிலோனிலிருந்து வந்தான். இந்த செராயா அசரியாவின் குமாரன், இவன் இல்கியாவின் குமாரன், இவன் சல்லுமின் குமாரன், இவன் சாதோக்கின் குமாரன், இவன் அயிதூமின் குமாரன், இவன் அமரியாவின் குமாரன், இவன் அசரியாவின் குமாரன், இவன் மெராயோகின் குமாரன், இவன் சேராகியாவின் குமாரன், இவன் ஊசியின் குமாரன், இவன் புக்கியின் குமாரன், இவன் அபிஸ்வாவின் குமாரன், இவன் பெனேகாசின் குமாரன், இவன் எலையாசாரின் குமாரன், இவன் பிரதான ஆசாரியனான ஆரோனின் குமாரன். இந்த அர்த்தசஷ்டாதான் எருசலேமை திரும்ப கட்ட நெகேமியாவிற்கு அனுமதி கொடுத்து அனுப்பியவன். இந்த சம்பவம்தான் தானியேலின் எழுபது வாரங்களை குறித்த தீர்க்க தரிசனத்தின் ஆரம்பம். நெகேமியான் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது இதை குறித்து மேலும் சில காரியங்களை படிப்போம். இங்கே ஆர்வம் தரக்கூடிய மனிதன் அர்த்தசஷ்டா அரசன் அல்ல, எஸ்ரா. இந்த எஸ்ரா யார்? இந்த எஸ்ரா யார் என்றால் ஆரோனின் பேரனான பினேகாசின் வம்சாவளியில் வந்தவன். எனவே இவன் ஆசாரிய வம்சாவளியிலே வந்த ஒரு மனிதன். இந்த இஸ்ராவின் நாட்களிலே எருசலேம் தேவாலயம் இருந்திருக்கும் என்றால் ஒருவேளை பிரதான ஆசாரியனாக அவன் அங்கே பணி செய்திருப்பான். ஆனால் இஸ்ராவின் இளமை காலத்திலே இஸ்ரா அங்கே இல்லை. அந்நாட்களிலே எருசலேம் தேவாலயமும் இல்லை, அது அழிக்கப்பட்டிருந்தது. இந்த சரித்திரத்தை பார்க்கும்பொழுது முதலாவது எருசலேமிற்கு திரும்பி வந்த கூட்டத்தோடு கூட இஸ்ரா வரவில்லை. எருசலேமிலே அவருக்கு எந்த பணியும் இல்லை. எனவே பாபிலோனில் இருந்த மக்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்திருக்க வேண்டும். இப்பொழுது சுமார் 2000 யூதர்கள் இஸ்ராவின் தலைமையின் கீழே எருசலேமிற்கு வர திட்டமிடுகிறார்கள். இப்பொழுது தேவாலயம் கட்டி முடிக்கப்பட்டுவிட்டது. அவன் பணிவிடை செய்வதற்கு அங்கே ஒரு இடம் இருக்கிறது. இஸ்ரா ஒரு ஆசாரியன் மட்டுமல்ல, அவன் ஒரு வேதபாரகனாக கர்த்தருடைய வார்த்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலே பொறுப்புள்ள பணியாளனாய் இருந்தான். இந்த பகுதியில் நாம் பார்க்கும்பொழுது ஆரோனின் பேரனான பினேகாசை குறித்து வாசிக்கிறோம். இந்த மனிதனை குறித்து முதலாவது நாம் வேத புத்தகத்திலே பார்க்கும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிரக வணக்கத்திற்குள்ளே சென்றபொழுது இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கும்படி தேவன் அனுப்பிய கொள்ளை நோயை நிறுத்துவதிலே செயல்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். எண்ணாமம் 25 அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தெய்வங்களை பின்பற்றி அந்நிய மக்களோடு கலந்தபொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு எழுந்தது. அநேகர் கர்த்தர் அனுப்பிய வாதையினாலே மறித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வாதைகளால் செத்தவர்கள் 24,000 பேர். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த பினேகாஸ் தான் அந்த நேரத்திலேயும் மீதியானியரின் பெண்ணொருத்தியை அழைத்து வந்து அவளோடு தன்னுடைய கூடாரத்திலே இருக்கும்பொழுது உள்ளே போய் இருவரையும் ஒரே ஈட்டினாலே குத்தி போட்டு வாதை நின்று போகும்படியாக செய்தான். மரண தண்டனை கொடுக்கப்படுவதை குறித்து அது தேவையில்லை என்று அநேகர் சொல்லலாம். அது கொடூரமானது, நாகரிகமற்றது என்று கூட சொல்லலாம். ஆனால் பிரியமானோர்களே, மரண தண்டனை கொடுக்கப்பட்டதின் நோக்கம் மற்ற மனிதர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. மரண தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய ஒருவருக்கு அது கொடுக்கப்படாமல் போகும்பொழுது நூற்றுக்கணக்கான உயிர்கள் பலியாகின்றன. எனவேதான் இன்றைக்கு உலகத்தின் எந்த பகுதியிலேயும் பாதுகாவல் இல்லை. மற்றவர்களை கொலை செய்யும் எண்ணமுள்ள ஒருவனை தடுத்து நிறுத்தாதவரை அவன் தொடர்ந்து பலரை கொலை செய்து கொண்டேதான் செல்வான். வாகனத்தில் செல்கிறவர்கள் சாலை விதியை மீறி செல்லும் பொழுது தண்டிக்கப்பட்டால் மறுமுறை கவனத்தோடு செல்வார்கள். இந்த காரணத்தினாலேதான் அந்த மீதியானிய பெண்ணை எடுத்து வந்த அந்த யூதனையும் அவளையும் பினேகாஸ் ஈட்டியினாலே கொண்டு போட்டான். இவருடைய மரணத்தின் விளைவாக ஆயிரக்கணக்கான இஸ்ரவேல் மக்கள் தப்பினார்கள். கொலை வெறி கொண்ட ஒரு மனிதன் தண்டனைக்கு தப்புவிக்கப்படும் பொழுது அடுத்த சில நூறு ஆண்டுகளிலே பல நூறு உயிர்களை அவன் கொலை செய்ய காரணமானவனாய் இருக்கிறான். ஆனால் தேவன் அவ்வாறு செயல்படவில்லை. மனித சமுதாயத்திலே பலரை காக்கும்படியாக அவ்வப்பொழுது சிலரை அழித்தார். மனிதனுடைய இருதயம் எவ்வளவு பொல்லாங்கானதாக இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17:9 பாருங்கள். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே தெருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? இஸ்ராவின் தாத்தாவான பினேகாசினுடைய செயல் பெரிய ஒரு சத்தியத்தை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. தொடர்ந்து இஸ்ரா 7:6 பார்ப்போம். இந்த இஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேரின வேதபாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாய கர்த்தருடைய கரம் அவன் மேலிருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். கவனித்தீர்களா? இஸ்ரா நியாயப்பிரமாணத்திலே தேரின வேதபாரகன். அவன் ஒரு ஆசாரியனாக பணி செய்ய முடியாமல் இருந்த சூழ்நிலையினாலே கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதிலே தன்னுடைய நேரத்தை செலவு செய்தான். இப்பொழுது தான் கற்றுக்கொண்ட காரியத்தை செயல்படுத்தப் போகிறான். இஸ்ராவை குறித்து சொல்லும்பொழுது வேத பாரகனாகிய இஸ்ரா என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரா 7:21 நாம் பார்க்கும்பொழுது இஸ்ராவை குறித்து அங்கே பாபிலோனிலே பேசப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். அந்த ராஜாவும் இஸ்ராவை குறித்து சொல்லும்பொழுது வேத பாரகனாகிய இஸ்ரா என்றே அழைக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தை கற்றுக் கொடுக்கும் ஒரு மனிதனாய் இஸ்ரா இருந்தான். இஸ்ரா 7:7 அவனோட கூட இஸ்ரவேல் புத்திரரிலும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பாடகரிலும் வாசல் காவலாளரிலும் நிதமேனியரிலும் சிலர் அர்த்தசஷ்டா ராஜாவின் 7 எருசலேமுக்கு போனார்கள். பாபிலோனில் இருந்த யூதர்கள் மத்தியிலே மேலும் ஒரு எழுப்புதல் உண்டானது. இப்பொழுது சுமார் 2000 மக்கள் கானான் தேசத்திற்கு திரும்ப விரும்பினார்கள். இஸ்ரா 7:8-9 ஐந்தாம் மாதத்தில் அவன் எருசலேமுக்கு வந்தான். அது அந்த ராஜாவின் 7 முதலாம் மாதம் 1 அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5 தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். அர்த்த சஷ்டாவின் 7 அவர்கள் திரும்ப வந்தார்கள். அவர்கள் பிரயாணப்பட்டு வருவதற்கு சுமார் 5 ஆயின. இப்பொழுது இருக்கிற வாகன வசதிகள் அன்று அவர்களுக்கு கிடையாது. எனவே கால்நடையாகவே அவர்கள் சென்றார்கள். அது மிகவும் நீண்ட தூர பிரயாணம்தான். இஸ்ரா 7:10 கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் இஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தான். கானான் தேசத்திற்கு திரும்பிச் செல்லும் நாளுக்காக இஸ்ரா தன் இருதயத்தை ஆயத்தப்படுத்தியிருந்தான். தேவனிடத்திலே விசுவாசம் வைத்திருந்தபடினாலே ஒரு நாள் தான் திரும்பி போவேன் என்பதை அறிந்தவனாயிருந்தான். எனவே தன்னுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி மோசேயின் கற்பனைகளை முறையாக கற்றுக்கொண்டிருந்தான். அந்நாட்களில் இருந்த வேத புத்தகத்திலே 5 யோசுவாவின் புத்தகமும் மட்டுமே இருந்திருக்கின்றன. அநேகருடைய நம்பிக்கை என்னவென்றால் இஸ்ரா தான் 1:4 and 2:4 எழுதினார். இஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை கற்றுக்கொண்டது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தையிலே சில பகுதிகளை எழுத கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதனாயும் இருந்தான். இது எத்தனை முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? கர்த்தருடைய வார்த்தையை படிப்பது என்பது ஒரு காரியம், ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை எழுதுவதற்கு கர்த்தரால் பயன்படுத்தப்படுவது என்பது மற்றும் ஒரு காரியம். கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு கொடுக்க இஸ்ரா வாஞ்சை உள்ளவனாயிருந்தான். தேவனுடைய நியாய தீர்ப்புகளையும் தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய கட்டளைகளையும் கர்த்தருடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்ரா விரும்பினான். இஸ்ரா 7:11-13 பாருங்கள். கர்த்தருடைய கற்பனைகளின் வார்த்தைகளிலும் அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்த கட்டளைகளிலும் படித்து தேறின வேத பாரகனாகிய இஸ்ரா எனும் ஆசாரியனுக்கு ராஜாவாகிய அர்த்த சஷ்டா கொடுத்த சன்னதின் நகலாவது. ராஜாதி ராஜாவாகிய அர்த்த சஷ்டா பர்லோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாகிய இஸ்ரா எனும் ஆசாரியனுக்கு பூரண சமாதானம் உண்டாக வாழ்த்து எழுதுகிறது என்னவென்றால், நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோடே கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாயிருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. அர்த்த சஷ்டா கொடுத்த ஒரு கட்டளையானது இஸ்ராவும் அவனை பின்பற்றுகிறவர்களும் தங்கள் தேசத்திற்கு திரும்பிச் செல்ல வழிவகுத்தது. அவர்கள் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்படவில்லை. யார் யார் தங்கள் தேசத்திற்கு திரும்பிச் செல்ல விரும்பினார்களோ அவர்கள் திரும்பிச் செல்வதற்கு அனுமதி கிடைத்தது. இஸ்ரா 7 14 15 வசனங்கள், நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்தவும், ராஜாவும் அவருடைய மந்திரிமாரும் எருசலேமில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுத்த வெள்ளியையும் பொன்னையும். சொல்லப்போனால் அங்கே அரண்மனையிலேயும் இஸ்ராவை குறித்த ஒரு நல்ல எண்ணம் இருந்திருக்கிறது. எனவேதான் ராஜாவும் மந்திரிமாரும் எருசலேமில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனுக்கு மனப்பூர்வமாய் காணிக்கை கொடுத்து அனுப்பினார்கள். நியாயாதிபதிகளை நியமிக்க இஸ்ரா அனுமதி பெறுகிறான். கிடைத்த செல்வங்களை எல்லாம் சேர்த்துக்கொண்டு ராஜாவின் கட்டளையையும் பெற்றுக்கொண்டு புறப்பட்டு செல்ல ஆயத்தமாகிறார்கள். ராஜாவின் கட்டளையிலே தேவனுக்கு கொடுக்கப்பட்ட கனத்தையும் மகிமையும் குறித்து மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கவுனிகள் இஸ்ரா 7:26, உன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படியேயும் ராஜாவினுடைய நியாயப்பிரமாணத்தின்படியேயும் செய்யாதவனவனும் உடனே மரணத்துக்காகிலும் தேசத்துக்கு புறம்பாக்குதலுக்காகிலும் அபராதத்துக்காகிலும் காவலுக்காகிலும் தீர்க்கப்பட்டு தண்டிக்கப்படக்கடவன் என்று எழுதியிருந்தது. இந்த கட்டளையானது அவர்கள் தேசத்திற்கு திரும்பிச் சென்ற பிறகு அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டது. அதாவது அவர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பிச் சென்றாலும் தேவனோடு உள்ள உறவிலே அவர்கள் சரியாக இருக்க வேண்டும். இப்பொழுது இஸ்ரா தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். பாருங்கள் இஸ்ரா 7:21, நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜான்சிகளுக்கும் அர்த்த சஷ்டா எனும் ராஜாவாகிய நாம் இடுகிற கட்டளை என்னவென்றால், பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் வேத பாரகனாகிய இஸ்ரா எனும் ஆசாரியன் 100 தாலந்து வெள்ளி, 100 கல கோதுமை, 100 கல திராட்சரசம், 100 கல எண்ணெய் மட்டும், உங்களை கேட்பவை எல்லாவற்றையும். தேவனுடைய ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது மட்டுமல்ல, அது மிகவும் அழகானதாகவும் இருந்தது. ஆம், கர்த்தருடைய ஆலயம் எப்பொழுதும் அழகாக கட்டப்பட வேண்டும். அந்த திருச்சபையிலே வாழும் மக்களாலே எவ்வளவு முடியுமோ அந்த அளவு அது சிறந்ததாக கட்டப்பட வேண்டும். இஸ்ரா 7:28, அப்படியே என் தேவனாய கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்ததினால் நான் திடன் கொண்டு இஸ்ரவேலில் சில தலைவரை என்னோட கூட வரும்படி சேர்த்துக் கொண்டேன். ஒரு அருமையான கூட்டத்தோடு கூட இஸ்ரா எருசலேமிற்கு திரும்பிச் செல்கிறார். முதலாவது புறப்பட்டு சென்றது போல 5000 மக்கள் கூட்டம் அல்ல, இரண்டாவது புறப்பட்டு போன குழுவிலே அநேக தலைவர்கள் இருந்தார்கள். இஸ்ரா 8:3, இஸ்ராவோடு புறப்பட்டு சென்றவருடைய பெயர் பட்டியலை நாம் பார்க்கிறோம். இவ்வாறு திரும்பிச் செல்லும்பொழுது அநேக லேவியர்கள் திரும்பிச் செல்வதை குறித்து இஸ்ரா ஞானமாய் திட்டமிட்டிருந்தார். அது மட்டுமல்ல, ஆலயத்திலே பணிவிடை செய்ய வேண்டிய மற்றவர்களையும் கருத்தோடு சேர்த்துக் கொண்டு புறப்பட்டார். எனவே நீங்கள் நேரம் எடுத்து 8 முழுவதையும் சற்றே வாசித்து பாருங்கள். இஸ்ரா 8:21, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதியண்டையிலே உபவாசத்தை கூறினேன். அகாவா நதியண்டையிலே ஆண்டோடைய சித்தத்தையும் வழிநடத்தலையும் தொடர்ந்து அறிந்து கொள்ளும்படியாக உபவாசத்தை கூறினார். உபவாசிக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் சிதறாதபடி ஒரு குறிப்பிட்ட காரியத்தையே சிந்தித்து அதை குறித்தே நாம் ஆண்டவரிடத்திலே பேசுகிறவர்களாயிருக்கிறோம். திட்டவட்டமான வழிநடத்துதலுக்காக கர்த்தருடைய பாதத்திலே காத்திருந்து உபவாசித்து ஜெபிப்பது நல்ல ஒரு பழக்கம். இஸ்ரா 8:22-23, வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகுகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லியிருந்தோம். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். இங்கே இஸ்ரா சொல்வது என்ன? நான் ராஜா முன்னாலே சென்றேன், கர்த்தருடைய கரம் என்னோடு இருக்கிறது என்பதை குறித்து சொன்னேன். நாங்கள் புறப்பட்டு செல்லும்பொழுது கர்த்தரே எங்கள் எதிரிகளுக்கு விரோதமாய் இருப்பார் என்பதை கூறினேன் என்பதாக சொல்கிறார். நதியண்டையிலே கூடியிருந்த அந்த பெருங்கூட்ட மக்களை இஸ்ரா நோக்கி பார்க்கிறார். இப்பொழுது நீண்ட தூர பிரயாணம் இருக்கிறது. குடும்பங்களை பார்க்கிறார், சிறு பிள்ளைகளை பார்க்கிறார். வழியிலே போகும்பொழுது வரக்கூடிய ஆபத்துக்களை எண்ணி பார்க்கிறார். இயற்கையான ஒரு காரியம் என்னவென்றால், வழிக்கு பாதுகாவலை ராஜா கொடுக்கும்படியாக கேட்பது, சில சேவகர்களை எங்களோடு அனுப்புங்கள் என்று கேட்பது. அப்பொழுது ராஜா, நீங்கள் கர்த்தரை நம்பியிருக்கிறீர்கள் என்று நான் நினைத்தேன் என்று சொன்னால் அது கர்த்தருடைய நாமத்திற்கு அதிக மேன்மையாய் இராது. சில வேளைகளிலே நாம் எவ்வளவு தூரம் கர்த்தரை நம்புகிறோம் என்பதை குறித்து மிக அழகாக பேசுகிறோம். ஆம், கர்த்தர் நம்பத்தக்கவர். ஆனால் சில வேளைகளிலே நாம் அவரை பூரணமாக நம்புகிறதில்லை. இஸ்ராவும் நம்மை போல ஒரு மனிதன்தான். கவனித்தீர்களா? வழியிலே சத்துருவை விலக்குவதற்கு ராஜாவினிடத்திலே நான் கேட்பதை குறித்து வெட்கப்பட்டிருந்தேன் என்று கூறியிருக்கிறார். எனவே ஒரு உபவாச ஜப நேரத்தை ஒழுங்கு செய்கிறார். அன்னவரே, நாங்கள் உண்மையே நம்பியிருக்கிறோம் என்று கர்த்தருடைய கரத்திலே பிரயாணத்தை ஒப்புக் கொடுக்கிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, பிரயாணங்கள் செல்லும் முன்னதாக பிரயாண கிருபைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று. கர்த்தரை நம்பி நம்முடைய பிரயாணத்தை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்பது சிறந்தது. பெட்டியை அடுக்குகிறோம், வாகனத்தை ஆயத்தப்படுத்துகிறோம், ஆனால் பல முறை நாம் ஜெபிக்காமல் பிரயாணங்களிலே புறப்பட்டு செல்கிறவர்களாய் இருக்கிறோம். உங்கள் பிரயாணங்களிலே ஆண்டுடைய கிருபையும் பாதுகாவலும் வழிநடத்தலும் தேவை என்றால் பிரயாணத்தை துவங்கும் முன்னதாக அவரை நோக்கி பார்த்து அவரிடத்திலே காரியங்களை சொல்லி புறப்பட்டு செல்வதே சிறந்தது. இஸ்ரா 8:31-32 வசனங்கள். நாங்கள் எருசலேமுக்கு போக 12 அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்து நாங்கள் எருசலேமுக்கு வந்து அங்கே 3 இருந்த பின்பு. ராஜாவும் அழகான பொன் வெள்ளி பாத்திரங்களை இவர்களிடத்திலே கொடுத்து அனுப்பினான். எனவே ஆசாரியர்களுடைய கரங்களிலே இந்த செல்வங்கள் பொறுப்புகள் ஒப்புவிக்கப்பட்டன. அவர்கள் பாதுகாப்பாய் அதை கொண்டு வர வேண்டியது இருந்தது. ஆம், கர்த்தரே அவருடைய பிரயாணங்களிலே அவர்களை பாதுகாத்துக் கொண்டார். மிக பத்திரமாக சென்றடைய வேண்டிய இடத்தை சென்றடைந்தார்கள். 3 எருசலேமிலே தங்கியிருந்து கொண்டு வந்த செல்வங்கள் எல்லாவற்றையும் தேவாலயத்திற்குள்ளே எடுத்துச் சென்றார்கள். இஸ்ரா 8:35 பாருங்கள். சிறைப்பட்டு மீண்டவர்கள் இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளாக இஸ்ரவேல் அனைத்து நிமித்தம் 12 காளைகளையும் 96 ஆட்டுக்கடாக்களையும் 77 ஆட்டுக்குட்டிகளையும் பாவ நிவாரணத்துக்காக 12 வெள்ளாட்டு கடாக்களையும் பலியிட்டு அவையெல்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். இங்கே மீண்டுமாக 12 வெள்ளாட்டு கடாக்கள் பலியிடப்படுவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த பாவ நிவாரண பலியானது சகல இஸ்ரவேலருக்கும் அடையாளமாக இது செலுத்தப்பட்டது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் கானானுக்கு வந்து எருசலேம் தேவாலயத்திலே வந்து தேவனை தொழுது கொள்வதும் அவருக்கு பலியிடுவதும் எவ்வளவு மகிழ்ச்சியான மகிமையான காரியமாயிருந்திருக்கும் இல்லையா? ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, கர்த்தரை தேடுவதும் அவரை பாடுவதும் அவருடைய பாதம் பணிவதும் அவருக்கு காணிக்கை செலுத்துவதும் அவரோடு கூட என்றென்றைக்கும் ஐக்கியப்பட்டவர்களாய் வாழ்வதும் மிகுந்த மகிழ்ச்சியையும் மகிமையையும் தரும் அனுபவம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களையும் நம்முடைய மனதிலே வைத்து வாழ்க்கையிலே செயல்படுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா?
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். ஏசாயா 26:3.